ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والقران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لا اقسم بهذا البلد وانت حل بهذا البلد ووالد وما ولد. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الامة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணேசருக்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரருளால் ஐந்தாம் நாள் தராவி தொகுதி நிறைவு செய்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருப்பானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல்லாலமீன் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் இணைத்தருவானாக. உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த பன்றி காய்ச்சலிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தல் புரிவானாக. உலக மக்கள் பாவமே செய்தாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதாபை அவர்கள் மீது இறக்காமல் இருப்பானாக. மக்கள் பாவிகளாக மாறிவிட்டாலும் அல்லாஹ் அருளாளன் என்ற நிலையிலிருந்து அவன் மாறாமல் இருக்க இருப்பானாக. கணேசருக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று சித்திரத்தில் இந்த அவர்களுடைய குழந்தை பருவம் பற்றிய செய்திகளை நாம் பரிமாறியிருக்கிறோம். நான் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கூறுவான், லா உஸ்மு பிஹாதல் பலத் வான் தஹில்லும் பிஹாதல் பலத். நீங்கள் இந்த ஊரிலே பிறந்திருக்கிற பொழுது இந்த ஊரை கொண்டு நான் சத்தியம் செய்ய மாட்டேனா, நான் சத்தியம் செய்வேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னும் தந்தையின் மீதும் மகனின் மீதும் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லுவான். தந்தை என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும், மகன் என்பது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் குறிக்கக்கூடியது என்று விரும்பியாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். திரு மக்கா கண்ணிமிக்கு அந்த ஊருக்கு பெருமானார் பிறந்தது ஒரு பிளஸ் பாயிண்டாக, அந்த ஊரை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் குறிக்கிறான். நீங்கள் இந்த ஊரில் பிறந்திருக்கும் பொழுது இந்த ஊரில் பற்றி நான் சத்தியம் செய்ய மாட்டேனா, நீங்கள் இந்த ஊரிலே பிறந்திருக்கிறது என்று அங்கே மக்காவிற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை அங்கே நிகழ்த்தி இருப்பதாக கூறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையால் அந்த மக்கா மேலும் புனிதம் அடைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கணேசருக்குரியவர்களே, குழந்தை பருவம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது உலகத்திலே சில மதங்கள் மனிதனை பாவிப்பறவை என்பதாக குறிப்பிடுகின்றன. இஸ்லாம் மட்டும்தான் மனிதன் இஸ்லாமிய அடிப்படையில் புனிதனாகவே பிறக்கிறான் என்று தெளிவாக சொல்கிறேன். இஸ்லாம் அதாவது பிறக்கி இஸ்லாமிய அடிப்படையில் தான் எல்லா குழந்தையும் பிறக்கின்றன. ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் தான் அதை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பி வளங்களாகவோ மாற்றிவிடுகிறார்கள் என்று கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகவல் தெரிவித்து, குழந்தைகள் பிறக்கும் பொழுது அது தெய்வீகமாகவே எல்லா விதமான குற்றங்களை விட்டும் தூய்மையானதாக புனிதமாகவே பிறக்கிறது என்று இஸ்லாம் மட்டும் சிறப்பித்து மனித பிறப்பை சிறப்பித்து குறிப்பிடுகிறது. கணேசருக்குரிய பெருமக்களே, குழந்தையினுடைய இயற்கை தன்மையை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அது நடந்து கொள்ளக்கூடிய முறை நாம் பார்த்தோமையானால் தெய்வ சாயல் தெய்வத்தினுடைய கட்டளைக்கு அப்படி கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தையிடத்தில் நாம் இருப்பதை காண முடியும். அது வளர்ந்து ஆளானதுக்கு பிறகுதான் பல பாவங்கள் தொற்றிக் கொள்கின்றன, பல தீய குணங்கள் அதில் வந்து குடிபெறுகின்றன. ஆனால் பிறந்த நேரத்தில் பார்க்கிற பொழுது அந்த குழந்தை புனிதமானதாகவே தெய்வீக அடிப்படையில் இருப்பதாகவே நமக்கு படுகின்றது. ஒரு சமயத்திலே இமாம் கஸ்காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒருவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து பேர் வைக்க சொன்னார். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேர் வைப்பார்களோ அதே மாதிரி பேர் வைத்தார். அதாவது பேரிக்கமலத்தை நன்கு மென்று அந்த எச்சிலும் பேரிக்கமலத்தினுடைய விழுதும் சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய வாயிலை எடுத்து வைத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பெயரை சூட்டினார்கள். பெயரை சூட்டி அதற்கு பிறகு அனுப்பிவிட்டார்கள். அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது, ஆகா குழந்தைக்கு நாம் ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டோமே, நம்முடைய வீட்டுக்கு குழந்தை வந்தால் யார் குழந்தையாக, குழந்தைக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், ஏதாவது சாக்லேட் ஏதாவது தின்பணும். குழந்தைகளும் பெரியவர்களையும் நாம் சந்திக்கிற பொழுது வெறுங்கையோடு சந்திக்கக் கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பண்பாடு. எனவே குழந்தை வந்துவிட்டு செல்லும் பொழுது வெறுங்கையில் அனுப்பிவிட்டோமே என்று எண்ணி அவர்கள் திரும்பவும் அந்த தகப்பனாரையும் குழந்தையும் கூப்பிட்டார்கள், வந்தார்கள். உடனே ஒரு பின்பட்டத்தை அந்த குழந்தையின் கையிலே எடுத்துக் கொடுத்தார்கள். எடுத்துக் கொடுத்தவுடன் அந்த குழந்தை வாங்க மறுத்தது. வாங்கிக்கோமா என்று திரும்பவும் சொன்னார்கள், வாங்க மறுத்தது. வாங்கிக்கோமா என்று மீண்டும் சொன்னார்கள், அப்பொழுதும் வாங்க மறுத்தது. உடனே தகப்பனாரை பார்த்தார்கள். தகப்பனார் வாங்கிக்கோ என்று சொன்னார், வாங்கிய குழந்தைக்கு தின்பட்டத்தை கொடுத்தார்கள். இமாம் கத்தாலி ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தார். திடீரென்று அவர்கள் அழுவதை பார்த்தவுடன் வந்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, நம்முடைய குழந்தை எதுவும் தப்பு செய்து விட்டதா, ஏன் பெரியவர்கள் அழுகிறார்கள் என்று அவர் கிணறி போய் இருக்கிற பொழுது அழுது சற்று நேரம் ஓய்ந்து விட்டு சொன்னார்கள், இந்த குழந்தையை பார்த்தீர்களா, தன்னுடைய தகப்பனாரை தனக்கு தலைவனாக அது வரித்துக் கொண்டு விட்டது, எனவே அந்த தகப்பனார் சொல்லாமல் வாங்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. நான் முதலில் கொடுத்தேன் மறுத்துவிட்டது, இரண்டாவது கொடுத்தேன் மறுத்துவிட்டது, மூன்றாவது கொடுத்தேன் மறுத்துவிட்டது, தகப்பனார் சொன்ன பிறகுதானே அந்த குழந்தை வாங்கியது. இதை போல நான் என்னுடைய இறைவனிடத்தில் இல்லையே, என் இறைவனை நான் தலைவனாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு யாராவது தரும் பொழுது என் இறைவன் சம்மதித்தால் தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லையே. இந்த குழந்தையை பாருங்கள், தகப்பனாரை தலைவனாக தேர்ந்தெடுத்த காரணத்தினால் தகப்பனார் அனுமதிக்காமல் வாங்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில் இருக்கிறது. அந்த குழந்தைக்குத்தான் எப்படி தந்த தந்தையினுடைய விசுவாசம் பார்த்தீர்களா, இதை போல நான் என்னுடைய இறைவனிடத்தில் இருந்தால் எவ்வளவு பக்திமானாக ஆயிருப்பேனே. யாராவது குணம் தந்தால் உடனே கபக்கன்று அல்லவா புடுங்கிக் கொள்கிறேன், ஏதாவது நாமம் வந்தால் உடனே எடுத்துக் கொள்கிறேனே, என் ரப்பு இதை அனுமதிக்கிறானா, என் ரப்பிடத்தில் கேட்டுவிட்டு இதை வாங்குகிறேனா இல்லையே என்பதாக அவர்கள் அழுதார்கள். இந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளும் அப்படித்தான், தாய் சொன்னால் தான் வாங்க, இல்லையானால் வாங்காது. நம்முடைய வீடுகளையும் குழந்தைகளை பார்க்கிறோம். அப்படியான அந்த குழந்தை ஒரு தலைவனை தலைவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருது, அந்த தலைவன் சம்மதித்தால் தான் எதையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான குணம், இயற்கையான குணம், இஸ்லாமிய குணத்திலே அந்த குழந்தை பிறக்கிறது. எந்த வகையில் நீங்கள் குழந்தையினுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்தாலும் அங்கே தெய்வீகம் கமழுவதை நம்மால் காண முடியும். கணேசத்திற்குரியவர்களே, குழந்தைகளிடத்திலே ஒரு பழக்கம், சாதாரணமா சின்ன பிள்ளைங்க கால் வெளியில போகும், ஏதாவது அசுத்தம் காலில் பட்டுரும், அசுத்தம் காலில் பட்டுட்டா உடனே அம்மா அசுத்தம், அம்மா அசுத்தம், அம்மா ஆய், அம்மா ஆய் என்று சொல்லிக்கொண்டு அம்மா அடத்தம். அசுத்தம் பட்டு விட்டால் காலை கழுக வேண்டும், அது சொந்தமாக செய்யாது, நேரடியாக அம்மா அடத்தம். காலிலே ஒரு முள்ளு குத்தி விட்டது, முள்ளு குத்தி விட்டதுனால் உடனே எடுக்காது, முனையுமா எடுக்காது, அம்மா முள்ளு, அம்மா முள்ளு, அம்மா அடத்தம். வீட்டிலே ஒரு மூலையில ஒரு மிட்டாய் கிடக்கிறது, எடுத்த உடனே எடுத்தது பிரிச்சு வாயில் வைத்துடுமா, அம்மா மிட்டாய், அம்மா மிட்டாய், அம்மா மிட்டாய் என்று அம்மா இடத்துல தான். தலைவனாக ஒரு குழந்தை ஒன்று தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த தலைவனிடத்தில்தான் எதையும் உரையும். பெருமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, லேசல் அஹதுக்கும் ஹாஜத்துக்குல்லஹா ஹத்தா ஷிட்டான அலிஹி இதன் கதை, உங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடட்டும், எல்லா தேவையும் முறையிட்டும் செருப்பு வார இருந்தாலும் கூட என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பண்பாடு குழந்தை இடத்தில் இருக்கிறது. மிட்டாய் கடத்தாலும் அம்மா, ஆய் ஊட்டினாலும் அம்மா, முள்ளு குத்தினாலும் அம்மா, என்ன வந்தாலும் அம்மா, அம்மாவிடத்தில் வருகின்ற அந்த தெய்வீக பண்பாடு அந்த குழந்தைகளுக்கு இருப்பதை நாம் காண முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படியே நீங்கள் யோசித்து பாருங்கள், தாய் அடிப்பாள், தாய் கோபத்தில் அடிப்பாள், அடிக்கிற பொழுது அது எங்காவது தப்பி போகும் என்று எண்ணாது, தாயினுடைய முந்தானைக்குள்ளே புகுந்து கொண்டு அம்மா அடிக்காதே, அம்மா அடிக்காதே, அம்மா அடிக்காதே என்று சொல்லும். தன்னுடைய தலைவனாக தாய் எடுத்துக்கொண்ட பொழுது என்னை ஆதரித்தாலும் அந்த தாய் தான், அடித்தாலும் அந்த தாய் தான், அந்த தாயை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன், அடித்தாலும் அவனை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்ற அந்த இறை பண்பாடு. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்வான், அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பி ஓடுபவர்கள் அல்லாஹ்வின் பாலே ஓடுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பு ஓடினால் வேறு எங்கே போக முடியும்? வேற எந்த வாசலிலே போனால் நமக்கு மீட்சம் கிடைக்கும்? நிச்சயமாக இல்லை. அவனுடைய தண்டனை விட்டு தப்புதா இருந்தாலும் அவனிடத்தில் தான் போக வேண்டும். இந்த பண்பாடு குழந்தையிடத்தில் நாம் பார்ப்பதை காணுகின்றோம். அடித்தாலும் அந்த தாயிடத்திலேயே அறுவடை செய்து நடக்கின்ற குழந்தைகள் தெய்வீக தன்மைகள் அறாக அழகாக பெருமானத்தன புல்லு வலதின் ஈழது வல அபித்திரத்தில் இஸ்லாம் எல்லா குழந்தையும் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தலைவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்ற இயற்கையோடு தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. குழந்தைகள் பயம் அறியாது என்று சொல்லுவோம். குழந்தைகள் பாம்பை கூட பிடித்துவிடும், பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதுதான் அந்த குழந்தை. என் இறைவன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. குகையில் இருக்கிற பொழுது கண்மணி நாயகம் சொல்லவாரு சொன்னார்களே, அல்லாஹ் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அபாபக்கரே, ஏன் பயப்படுகிறீர்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அந்த முக்தி பெற்ற பெருமானாருடைய அந்த சொல்லை சவாரி ஒரு குழந்தை மாம்பை பிடிக்கும். காரணம் என்ன? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மூஸா அலைஹிஸ்ஸலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, நெருப்பை விழுங்கினார்கள். நெருப்பு விழுங்கினார்கள். என் அம்மா இருக்கிறார்கள், எனவே எனக்கு என்ன பயம் என்ற அலைகும் அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்ற முனிவர்களை பற்றி அல்லா சொல்லுவானே. அத்தகைய பண்பாடு குழந்தைகளுக்கு இருப்பை காணலாம். அது பாம்பையும் பிடிக்கும், நெருப்பை விழுங்கும். ஏனென்றால் அதற்கு தன்னுடைய தலைவன் இருக்கிறான் என்று தெரியும். இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தீர்களே ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெய்வீக தன்மை நிறைய இருப்பதை காண முடியும். அதே போன்றுதான் போதுமன்ற மனம். ஒரு பிள்ளை காசு கேட்கும், ஒரு ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணும், அஞ்சு ரூபாய் கொடுத்தா வேண்டாம், பத்து ரூபாய் கொடுத்தா வேண்டாம், ரெண்டு ரூபாய் கேன்சல் கொடுத்தாலும் வேணாம், எனக்கு ஒரு ரூபா தான் வேணும் சொல்வதை நான் பார்த்து எங்க காலத்தில எல்லாம் காரணம். ஆனா இப்ப எல்லாம் ஒரு ரூபா, ஒரு ரூபாய் கொடுத்தா அந்த காயின்ஸ் ஒரு ரூபாய் கொடுத்தால்தான் வாங்கும், பத்து ரூபாய் கொடுத்தாலும் வேணாம், ஆயிரம் ரூபாய் நோட்டை நீங்க கொடுத்து பாருங்க தூக்கிறேன். எனக்கு இது போதும். ஏன் அவ்வப்போது தருவதற்கு என் அத்தா இருக்கும் பொழுது நான் ஏன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்ளணும்? அவ்வப்போது தருவதற்கு என் தாய் இருக்கிற பொழுது எல்லாத்தையும் நான் ஏன் கட்டிட்டு அழுவணும்? அவ்வப்போது தருவதற்கு என் தாய் இருக்கும் பொழுது நான் ஏன் எல்லாத்தையும் வைக்க வேண்டும்? எனக்கு இப்பொழுது இது போதும் என்று நபுகான் தன் மனப்பான்மை இருக்கிறதே. அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்க வேண்டிய மனப்பான்மை, அல்லாஹ் நமக்கு தர கணக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொட்டி சேர்த்து அள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பிரியப்பட வேண்டும்? அவன் தருவதற்கு ரசாக் ரசாக்கு இன்னர் ரசாக்கு தூள் கூவத்தில் மத்தி சக்தி வாய்ந்தவன் ரசாக். அவன் கொடுப்பதற்கு அவ்வப்போது தயாராக இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் கட்டி மானடிக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது என்று நாம் இருக்க வேண்டிய மதிப்பை மரியாதை இந்த குழந்தைகளுக்கு நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் கொடுத்தால் தான் வாங்கும், ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்காத ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது குழந்தையிடத்தில் அந்த அற்புதமான மனப்பான்மை இருப்பதை காண முடிகிறது. கணேந்திரப்புரிய பெருமக்களே, இப்படி பிறக்கின்ற குழந்தைகள் அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, லண்டனில் பிறந்தாலும் சரி, அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, சவுதியாவிலே பிறந்தாலும் சரி, சென்னை பட்டணத்திலே பிறந்தாலும் சரி, குக்கிராமத்திலே பிறந்தாலும் சரி, குழந்தைகள் அனைத்தும் தெய்வ அம்சத்திலேயே இருக்கின்றன. அதை சித்தித்தால் சிந்தித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தைகளிடத்தில் தெய்வ அம்சங்கள் இருப்பதை காண முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஐந்து செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட குழந்தையை வீணடிப்பது யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். இப்பொழுது மரபு அணு பற்றிய ஆராய்ச்சி, இந்த மரபு அணு பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தாய் தவறு செய்வதை பார்த்துவிட்டால், ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தாய் தவறு செய்வதை பார்த்துவிட்டால் அந்த குழந்தைக்கு பெண் குலத்தின் மீதே ஒரு எரிச்சல் ஏற்பட்டு விடுகிறது. பெண் குலத்தையே அந்த குழந்தை வெறுக்க ஆரம்பிக்கிறது. அது வளர்ந்து ஆளானாலும் திருமணம் முடித்தாலும் கூட தன்னுடைய மனைவியை சந்தேகப்படக்கூடியதாகவே வாழும். என்னதான் மனைவி தான் சுத்தமானவள் என்று சொன்னாலும் அவன் உள்ளத்துல அந்த உள்ளத்துல பெண்ணுண்ட தப்பானவள், எதனால் பிறந்தது? அந்த அம்மாவை தவறியதை பார்ப்பதற்காக. மரபணுக்காரர்கள் சொல்லுகிறார்கள் நாம் சொல்லல. அதை போன்று ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தகப்பன் தவறு செய்வதை எப்படியோ பார்த்துவிட்டது என்றால் ஆண் குலத்தின் மீது அதுக்கு வெறுப்பு ஏற்படும். வளர்ந்து ஆளானாலும் கூட திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. அப்படியே திருமணம் முடித்து விட்டாலும் கூட கணவனை ஒரு பார்வையாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கும். கணவன் தொட்டால் சந்தேகம், அங்கே பேசினால் சந்தேகம், இங்கே பேசினால் சந்தேகம். எவ்வளவு அவன் தீ குடித்து தன்னை நல்லவன் என்று நிரூபித்தாலும் அந்த பெண் குழந்தையை நம்பாது. காரணம், அந்த தகப்பனாரை தவறுகின்ற பொழுது பார்த்தீர்களா? ஒரு குடும்பத்திலே தாயும் தந்தையும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் திருமணம் முடிக்க சீக்கிரத்தில் சம்மதிக்காது. ஏன்? அந்த கலாட்டா வாழ்க்கை நமக்கே வரணும் என்று நினைத்துத்தான் அந்த குழந்தை சீக்கிரத்தில் திருமணம் முடிக்க சந்திக்காது. சில ஆண்கள் மனைவியின் மீது சந்தேகப்படுவதற்கும், சில பெண்கள் கணவன் மீது சந்தேகப்படுவதற்கும், சிலர்கள் திருமணத்தை விரும்பாமல் இருப்பதற்கும் இக்காரணம் என்ன என்றால், அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றவர்களிடத்தில் பார்த்த அந்த பண்பாடு இயற்கையிலேயே பதிந்துவிட்ட காரணத்தினால் என்பதாக அந்த மரபணு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதை போன்றே ஒரு குழந்தை இடத்தில் யாருமே பேச ஆளில்லை. தகப்பனாருக்கும் தாய்க்கும் நிறைய வேலை, பேசுவதற்கு ஆள் இல்லைன்னா அந்த குழந்தை அப்படி விரக்தி அடைந்து போய் கொலைகாரனாகவோ கொள்ளையாளனாகவோ மாறிவிடும். அந்த குழந்தை பாவம் செய்யக்கூடிய தன்மைக்கு உந்தப்பட்டதற்கு காரணம் சின்ன வயதிலே தனிமையில் விடப்பட்ட காரணத்தினால். அடிக்கடி நான் ஒரு உதாரணத்தை எல்லா ஊர்களையும் சொல்வது பழக்கம். எல்கேஜி யுகேஜி படிக்கக்கூடிய நம்ம பாத்திமா பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அங்கு ஒரு சுசீலாவோடு பழக்கம் ஏற்பட்டது. அந்த சுசீலா பாத்திமாவிடத்தில் பேசினார். பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னா, நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா வாசல்ல நின்றுட்டு என்னைய நான் வேன்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாலேயே கூப்பிடுவாங்க. வேன்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாலே எங்க அம்மா என்னை கூப்பிடுவாங்க. வாசல திறந்து வச்சுட்டு தயாரா இருப்பாங்க. நான் இறங்குறேன்டா ஓடி கட்டி நீ அணைச்சிக்கிறவாங்க. அணைச்சிட்டு இந்த கணத்துல ஒரு மூணு முத்தம், இந்த கணத்துல ஒரு மூணு முத்தம் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு என்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா ஒரு சிஸ்டர் என்ன சொல்லி தந்தாரு கேட்பாங்க. அப்ப நான் பெருமையா சொல்வேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், காப்பி கொடுக்காம பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே ஓடி போய் காப்பியும் திராட்சையும் எடுத்துக்கொண்டு என்னை கழுத்தில் வைத்துக் கொண்டே அதையெல்லாம் ஊட்டுவார்கள். ஊட்டி முடித்து விட்டு என்னுடைய யூனிஃபார்மை கலட்டி வைத்து விட்டு அதன் பிறகு விசிறி வைத்து என்னை கொஞ்ச நேரம் வீக்கி அதன் பிறகு வேறு ஆடைகளை அணிந்து அதற்கு பிறகு எனக்கு ஹோம்ஒர்க்களை எல்லாம் சொல்லி தருவார்கள். இதை பாத்திமா கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சுசீலா சொல்கிற அத்தனை செய்திகளையும் பாத்திமா கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தா. சின்ன பிள்ளை தானே, அவ்வளவு கேட்டுக்கொண்டு இருந்தது. நம்ம வீட்டிலையும் இப்படித்தான் நடக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு வந்தது. வந்து பார்த்தா வாசலை நிற்கும் போதே கடைக்கண்ணால் கதவை பார்த்தது. நம்ம அம்மா நிற்பாங்க, நம்ம முழுசா பார்க்கக்கூடாது, கடைக்கண்ணால் போகும் என்று கடைக்கண்ணால் பார்க்கிறது. கதவு தாழ்பால் போட்டு இருக்கார், கதவு அடைத்து கிடக்கிறது. சுசீலா அம்மா என்ன சொன்னாங்க, இங்க கதை உடைத்தெடுக்கிறது என்று அப்பொழுதே அந்த பிள்ளைக்கு ஏமாற்றம். சரி, எதற்கும் போய் பார்ப்போம் என்று எங்க அம்மா உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு கதவை திறக்காம இருக்கிறாங்க. அதனால மெதுவா தொட்டுவோம் என்று மெதுவா தட்டி பார்த்தது, சத்தம் இல்லை. அதன் பிறகு இரண்டாவது கொஞ்சம் வேகமாக தட்டி பார்த்தது, அப்பொழுதும் சத்தம் இல்லை. அதற்கு பிறகு என்ன தோன்றியதில்லை, படா படார் என்று கதவை தட்டியது. கதவை தட்டிய உடனே அங்கிருந்து அம்மா வந்தார்கள். வந்தவர்கள் சுசீலா அம்மா வந்த மாதிரி வரல, கர்ண கொடூரமாக முகத்தை வைத்துக் கொண்டு வருகிறார். சனி எந்த நேரத்தில் வந்து சேர்ந்திருக்க, என்ன மகா தொடர் மெகா தொடர்ல எவ்வளவு அற்புதமான காட்சி ஓடிச்சு. சனி எந்த நேரத்தில் வந்து தொலைஞ்சிருக்க, மெகா தொடர்ல எவ்வளவு அற்புதமான காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது, வந்து தொலைஞ்சிருக்க என்ற கர்ண கொடூரமாக வந்தவள், வந்துட்டியா சரி போய் காப்பி ஊத்தி வச்சிருக்க குடிச்சிட்டு யூனிஃபார்ம கடைச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணு என்று மூச்சு விடாம சொல்லிட்டு திரும்பவும் அந்த மெகா தொடரிலே மூழ்கிவிடுகிறாள். அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கு தெரியுமா? சத்தியமா என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ஏன் சுசீலா வீட்டில் பறக்காம இங்க வந்திருக்கிறோம், நம்ம ஏன் சுசீலா வீட்டில் பறக்காம இங்க வந்து பிறந்தோம். அன்றே அந்த பிள்ளை செத்து போய் விடுகிறது. அன்றே அந்த பிள்ளை விரக்தி அடைந்து விடுகிறது. இப்படி விரக்தி அடைபவர்கள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் கொலைகாரர்களாகவோ கொள்ளைகாரர்களாகத்தான் மாறுவார். மரபணு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார், கண்மணி நாயன் செல்லவார்கள் அற்புதமாக சொன்னார்கள், குல்லு வளவின் குலது வளர் சித்திரத்திலாம் பிறக்கும் பொழுது தெய்வீக மனப்பான்மையில் தான் பிறக்கிறது, தெய்வீக அடிப்படையில் தான் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது. ஆனால் அதை கெட்டு குட்டிச்சோராக்குவது யார் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாமுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் அந்த பிள்ளையினுடைய இரத்தத்தில் பதிகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கை குடமாக உருவெடுக்கிறது, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்னால் அதனுடைய வாழ்க்கை இந்த அடிப்படையில் தான் அமைகிறது. இதை வைத்துக் கொண்டாவது பெற்றோர்கள் திருந்துவார்களா? கணியத்திற்குரிய பெருமக்களே, பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இது அதிசயங்கள் 7 என்றால் 8வது அதிசயம் நம்முடைய குழந்தைகள். அதிசயங்கள் 7 என்றால், 8 என்றால் நம்முடைய பிள்ளைகள் 9வது அதிசயம். என்ன தெரியுமா, இந்த காலத்திலே ரொம்பவும் மதிநுட்பமாக அவைகள் பறந்திருக்கின்றன, மிக சிறப்பான அறிவோடு அவைகள் பறந்திருக்கின்றன, ஒவ்வொன்றையும் அழுத்தமாக கண்காணிக்கின்றன. அவைகள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் நெருக்கு தரித்தா போல் பெரிய அறிவாளி பேச்சை போன்று இருக்கிறது. கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் ஆழ்ந்த ஞானத்தில் இருக்கின்றன. இன்றைய யுகம் கல்வியின் யுகம். கல்வி சின்ன வயதிலேயே திறந்து விடப்பட்டுவிட்ட இந்த யுகத்திலே பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை எத்தனை கல்வியை கொடுத்தாலும் படிப்பதற்கு தகுதியாகிவிடுகிறார்கள். 199 மார்க்குக்கு ஒருவருமே குறைவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது அறிவு நுட்பத்திலையும் மதிநுட்பத்திலும் அப்படித்தான் வளர்கிறார்கள். எனவே பெற்றவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஏதாவது செயல் அந்த பிள்ளையினுடைய வருங்காலத்தை பாதித்துவிடும் என்று நினைத்து இவர்கள் சண்டை போடுபவர்களாக இருந்தால் பிள்ளைகள் முன்னால் சண்டை போடாமல், சோரம் போபவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் முன்னால் சோரம் போகாமல், சுத்தமான பத்திரிகமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களை கெடுப்பது நீங்கள் தான் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் சொன்னார். கணியத்திற்குரியவர்களே, வியாபாரிகள் நிறைந்த இடம். ஒரு பெரியவர் ஒரு பையனை கொண்டு வந்து கடையில் விட்டார், சின்ன பையனை கொண்டு வந்து கடையில் விட்டார். அந்த கடையில் அவன் வாழ்ந்துட்டே இருந்தான். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கடைக்காரர் இந்த பையன் திருடிட்டான், அதனால அழைச்சிட்டு போங்கன்னு அவருக்கு தபால் எழுதினார். இந்த பையன் திருடி விட்டான், திருப்பி அழைத்துக் கொண்டு செல்லுது. அப்ப அந்த பெரியவர் சொன்னார், எப்பா நான் வாண்ட ஒப்படைக்கும் போது அவன் நல்ல பையனாட்டம் ஒப்படை, உன்ட்ட நான் ஒப்படைக்கும் பொழுது நல்ல பையன் திருட்டு தெரியா, ஆனா திருடுவதற்கு உன் கையில கடையில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனை திருடனாக்குறது நீதான், அவன் குற்றவாளியா. வருகிற பொழுது நல்ல பிள்ளையாத்தான கொண்டு ஒப்படைச்சேன், திருடிட்டானா அந்த திருடனுக்கு காரணம் யாரு? உன் கடையில சாமானுடன் நீ திறந்து கொட்டு யார் வட்டாலும் திருடலாங்கிற நிலைமையில நீ மூடாம கல்லாப்பட்டியை போட்டிருந்த காரணத்தினால் அவன் திருடுவதற்கு வாய்ப்பாக்கி அவனை பழக்கி விட்டது நீ, கல்லாப்பட்டியை திறந்து கொட்டு. ஆக திருட்டை பழக்கி கொடுத்து நீதான் என்று பெரியவர் சொன்னார். அது போன்று அல்லாஹ் நம்மிடத்தில் குழந்தைய அப்பழுக்கற்ற குழந்தையாக தந்திருக்கிறான், கொஞ்சம் கூட தப்பில்லாத குழந்தையாக நம்மிடத்தில் தந்திருக்கிறான். நம்மிடத்தில் குழந்தையை தரும் பொழுது பாவம் என்று தெரியுமா, துர்க்குணம் என்று தெரியுமா? அற்புதமான குழந்தையை, அழகான பால்வடிவு குழந்தையாகத்தான் தந்தான். திரும்பவும் இதே மாதிரி இப்படித்தான் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு அமானிதம். குழந்தைகள் குழந்தைகள் ஒரு அமானிதம். அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் இப்படியே நாம் ஒப்படைக்க வேண்டும். ஏதாவது குற்றத்தில் ஈடுபடுத்தலாம் ஒப்படைத்தோம் ஆனால் உன்னால் தான் இந்த கதி என்று சொல்லி நம்மைத்தான் மதுரையில் அல்லாஹ் சண்டை வருவான். எவ்வளவு அற்புதமாக நான் குழந்தையை தந்தேன், பாவம் என்றால் என்ன என்று தெரியுமா, துர்க்குணம் என்றால் என்ன என்று தெரியுமா? பிறந்த பொழுது அந்த குழந்தை எப்படி இருந்தது பால்வடியும் பதனமாக, அப்படி ஒப்படைத்த பிள்ளை அப்படியே தான் என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். குழந்தைகள் என்பது அமானிதம். அதை குற்றத்தில் மூக்கி குற்றச்சாயலில் மூக்கி என்னிடத்தில் ஒப்படைத்தால் நீதான் குற்றவாளி என்று அல்லாஹ் பெற்றோரைத்தான் பிடிப்பான். கண்ணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக அறிவித்திருக்கிறார், குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்கூலன் அன் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த பொறுப்பு பற்றி மறந்து மயிலே விசாரிக்கப்படுகிறீர்கள். எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகள் தெய்வாம்சமாக வந்தவைகள், அவைகளை தெய்வாம்சமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அதில்லாமல் அவற்றை நாம் சேற்றிலேயோ தீய பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களோ ஆச்சரியம் என்றால் அதற்கு நாம் தான் காரணம். என்னவோ தெரியவில்லை, இப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றோருடைய வாடை இல்லாமலேயே அல்லாஹு தஆலா வளர்த்தார், என் பொறுப்பிலேயே நான் வளர்த்தேன் என்று பெருமையும் பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை ஒப்பாத்தாகி விட்டார்கள், பிறந்து 4 வயதிலேயே தாயார் ஒப்பாத்தாகி விட்டார்கள். அவர்கள் உத்தமர்கள் தான் என்றாலும் கூட எதுவும் சாயல் பிள்ளையில் படிந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் தீமைகள் எதுவும் தன்னுடைய ஹரிபடத்தில் தொத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, தன்னுடைய வளர்ப்பில் தான் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை அனாதையாக அல்லா ஆக்கி மகிழ்ச்சி அடைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஹ்தீபி, அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஹ்தீபி, என்னுடைய இறைவன் தான் எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தந்தான், என் தாயும் எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தரவில்லை, என் தந்தையும் எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தரவில்லை, அத்தவனி ரப்பி, என்னுடைய இறைவன் தான் எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தந்தான், அந்த ஒழுக்கத்தையும் எனக்கு சிறப்பாக ஆக்கித்தந்தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அனாதையாக திருமாலை ஆக்கியதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த பெற்றோர்களுடைய ஏதாவது ஒரு சாயல் குழந்தையிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதனால்தானோ என்னவோ என்பதாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அருமையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு பலர் போட்டி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூவர்கள் பால் கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையின் அடிமை, அப்துல்லாவுடைய அடிமை உம்மு ஐமன், அவர்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். அபூலஹபு, தெரியுமே தப்பத்தியதா அபூலஹபு, அந்த அபூலஹபனுடைய அடிமை சுஹைபியா, அவர்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். அரபகத்தினுடைய வழக்க பிரகாரம் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஏழை பெண்கள் எல்லாம், மக்கா ஒரு பெரிய டவுன், பணக்கார ஊர் என்ற காலத்தில் பிரபலம், எனவே மக்காவில் உள்ள பிள்ளைகளை எடுத்துச் சென்று பால் கொடுத்து வளர்த்து வந்து அதற்கு ஊதியத்தை பெறுவது வழக்கம். அந்த முறையில் பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு 10 பெண்கள் புறப்பட்டார்கள். அவரவர்களுடைய ஒட்டகத்திலே கோயில் கழுதியிலேயோ அல்லது கழுதியிலேயோ அவர்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வந்து மக்காவில் உள்ள குழந்தைகளை பெற்றுச் செல்வதற்காக வருகிறார்கள். அதிலே ஹலீமத்து சாஜியா, பாகிஸ்தானியான குடும்பத்தை சார்ந்த ஹலீமா, சகிப்புத்தன்மை வாய்ந்த அந்த பெண் ஹலீமத்து சாஜியார் உயர்ந்தாங்களா, அவர்களும் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் வருகிற பொழுது என்னுடைய மடுவிலே, என்னுடைய மார்பிலே ஒரு சொட்டு பால் கூட கிடையாது. நான் ஏறி வந்த பொட்டக்கழுதை ஏற்கனவே கால் நுண்டி, அதனால் அது தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்தது. பாலுக்காக வேண்டி நாங்கள் ஒட்டகத்தை அழைத்து வந்தோம், அந்த ஒட்டகத்திலையும் ஒரு துட்டு பால் கிடையாது. என் பிள்ளைகள் ராத்திரி புறாமே அழுதன பால் இல்லாத காரணத்தினால். என்ன செய்ய முடியும், பால் இல்லாத பொழுது வெறுமனே சப்பி சப்பி எவ்வளவு நேரம் தான் அந்த பிள்ளைகள் தூங்காமல் இருக்கும், வெறுமனே மார்பி சப்பி சப்பி அந்த பிள்ளைகள் பால் வராத காரணத்தினால் அழுது கொண்டே இருந்தன. காலையில் நாங்கள் வீடு தேடி குழந்தைகளை எடுத்துச் செல்வதற்காக நீ போன பொழுது எல்லா பெண்களும், முக்கியமான குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்கள் எல்லாம், எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதா, நாங்கள் பால் கொடுக்கிறோம், குழந்தை இருக்கிறதா, பால் கொடுக்கிறோம் என்று சத்தமிட்டுக் கொண்டே சொல்வார்கள். உடனே ஆமினா அம்மா அவர்களை கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு, ஒரு குழந்தை இருக்கிறது பால் கொடுங்களேன், தகப்பனார் இருக்கிறாரா, இல்லை தகப்பனார் மூத்தாகி விட்டார், அப்படியானால் வேற யாரிடமாவது கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதை ஆயிருந்த காரணத்தினால் ஒரு தாயும் அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. 9 பேரும் அதை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். கடைசியாக நொண்டி கழுதையிலே வந்த ஹலீமத்து சாஜியா அவர்கள் வழங்கி கொண்டு அந்த வீழ்ந்தை கூக்குரலுக்கு கொண்டு செல்கிறார்கள். குழந்தை இருக்கிறதா பால் கொடுப்பேன், குழந்தை இருக்கிறதா பால் கொடுப்பேன். ஆமினா அம்மா கூப்பிட்டார்கள், 10வது அந்த பெண்ணை கூப்பிட்டார்கள். அம்மா இப்படி ஒரு குழந்தை தாப்பனா இருக்கிறாரா, இல்லை, அப்படியானால் நீங்கள் வேற யாரிடத்திலாம் கொடுங்கள் என்றும் ஹலீமா அம்மா சொல்லிக் கொண்டு சென்று விட்டார்கள். சென்று போய் பார்த்தால் மக்காவில் ஒரு குழந்தை கூட இல்லை, மற்றவர்களெல்லாம் 9 பேரும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது ரொக்க கேஷ்ல இருந்து 10 உள்ளதா, 9 பேர் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். சுற்றி சுற்றி அழுத்துப்பி கிடைத்த குழந்தை இல்லை. பிரதாப் என்னுடைய கணவர் சொல்லுவார், ஆரி சென்றவருக்கு பேர் அவர் சொல்லுவார், ஏற்கனவே ஹலீமா அம்மாவுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது, 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை, ஹுதாஃபா என்று ஒரு குழந்தை, உனைஃபா என்று ஒரு பெண் குழந்தை, அப்துல்லா என்று ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகள் ஏற்கனவே இருக்கிறது. ஹாரி சொல்லுவார், வெறுங்கையோடு எப்படிமா திரும்பி போறது, வெறுங்கையோடு இவ்வளவு தூரம் வந்துட்டு நாம் எப்படி திரும்பி போறது, இந்த எத்தீம பிள்ளையாவது நாம் எடுத்துப்போம். நான் சொன்ன எத்தீம் எடுத்து போய் நம்ம என்னங்க செய்ய முடியும், நமக்கு வெகுமதி ஒன்றும் கிடைக்காது, வீணா நம்ம சுமயத்தை எடுத்துக்கொள்ளணும், இல்லம்மா வெறுக்கையோட போக வேணாம், அதையாவது எடுத்து போ என்பதாக என்னுடைய கணவனார் வற்புறுத்தினார். வற்புறுத்தியதின் பேரில் அந்த வீட்டிற்கு சென்று ஆமீன் அம்மாட்ட கேட்டான், இல்லம்மா நீங்க வாங்க மாட்டீங்க என்று அவங்க சொன்னாங்க. உன் பத்து பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்க, நீங்க வாங்க மாட்டீங்க, இல்லம்மா நாங்க வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தையை வாங்கினேன். என்ன ஆச்சரியம், வாங்கிய உடனே என்னுடைய மார்பு கலக்கிறது, வாங்கிய உடனே என் மார்பு கலக்கிறது எனக்கு நன்கு தெரிகிறது, என்னவோ ஏற்பட்டுவிட்டது என்று தெரிகிறது. உடனே குழந்தையை நான் இடது பக்கத்து மார்பிலே வைத்தேன், குழந்தை பால் அருந்ததில்லை. வலது பக்கத்தில் மார்பில் வைத்தேன், குழந்தை பால் வயநடைய அருந்தியது. உடனே என்னுடைய கணவர் சொன்னார், ஹலீமா ஏதோ ஒரு பரக்கத்தான பிள்ளையை நீ வாங்கியிருக்கிற, ராத்திரி பூரா உன் பிள்ளைகள் பால் இல்லைன்னு அழுது கொண்டிருந்தது, இப்பொழுது இந்த உன் மார்பில் எப்படி இவ்வளவு பால் சுரந்தது, மடக்கு மடக்கு என்று பிள்ளை குடிக்கிறதே. சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்து வருகிறோம் என்று நாங்கள் வாங்கி வந்தோம். வாங்கி வந்து எங்கள் கழுதை இருக்கிற இடத்துக்கு வந்தா அது ரொம்ப துள்ளரோட நிற்குது. கழுத பொட்ட கழுத நொண்டி கழுத வரும்போது கடைசி அமைச்சி ரொம்ப துள்ளலோடு நிற்கிறது. எங்களுடைய பெண் ஒட்டகையிட்ட பார்த்தா அது மடு நிறைய பாலாக இருக்கிறது. சொல்வார்கள், ஒரு காலகட்டத்திலே சொல்வார்கள், நண்பர்கள் அவர்களிடத்திலே ஒரு வாக்குவாதம் செய்கிற பொழுது நண்பர்கள் பெருமானாரிடத்தில் ஒரு வாக்குவாதம் செய்வார்கள். என்ன வாக்குவாதம் என்றால், நண்பர்கள் பேசிக் கொள்வார்கள், இனிமேல் நான் பகலெல்லாம் நோன்பிருக்கப் போகிறேன், இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்று சொல்வார்கள். அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்போது நண்பர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யார சொல்லலாம், தாங்கள் எப்பொழுதும் நோன்பு வைக்கிறீர்களே, புனித பிறவி நீங்களே காலமெல்லாம் நோன்பு வைக்கிற பொழுது பாவப்பிறைகளாகிய நாங்கள் முற்காலத்தில் பல காலத்தை பாவத்திலேயே கழித்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டாமா, நீங்களே தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களே, நாங்கள் தொடர்ந்து நோன் வைத்தால் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் கோபம் வந்துவிட்டது. ஐயுக்கும் மிஸ்ரி, ஐயுக்கும் மிஸ்ரி, உங்கள் யார் என்னை போன்றிருக்கிறார், யுத்தைமினி ரப்பி வயஸ்கினி, என்னுடைய இறைவன் எனக்கு உண்ணத் தருகிறான், என்னுடைய இறைவன் எனக்கு பருகு தருகிறான், என் இறைவன் தான் எனக்கு உணவு தருகிறான், என் இறைவன் தான் தண்ணீர் தருகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உண்மையில் அதுதான், ஹலீமா அம்மாவுடைய உடம்பில் இருந்தா பால் வந்தது, ஹலீமா அம்மாவுடைய உடம்பில் இருந்தா பால் வந்தது, அப்படி பால் வந்திருக்கவங்களால் ராத்திரி அவருடைய பிள்ளைகள் பசியார் இருக்க வேண்டும், ஹலீமா அம்மாவுடைய உடம்பின் வழியாக அல்லாஹ் பால் இருக்கிறார் சொல்வார்கள், எனக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கூட அல்லாஹ் தான் தந்தேன், யாரும் நீங்கள் தரவில்லை என்று சொல்வார்கள். ஹலீமா அம்மா அவருடைய மார்பிலே சுரந்தது என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு பால் கொடுக்கிறான். ஒட்டகம் மடு நிறைய பால் இருந்தது. உடனே ஹலீமா அம்மா சொல்வார்கள், நாங்களும் அருமையாக பாலை குடித்தோம், என் கணவனும் குடித்தார்கள், மூன்று பிள்ளைகளும் குடித்தன, பிறகு நாங்கள் அந்த பொட்டக்கழுதில் பயணமானா குதிரை மாதிரி துள்ளல் நடை போட்டுக்கொண்டு ஓடுகிறது, குதிரை போன்று துள்ளல் நடை போட்டுக்கொண்டு ஓடுகிறது, எங்களுக்கு முன்னால் பிள்ளைகளை பெற்றுவிட்டு சென்று விட்டவர்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு ஓடும், ஓவர் டேக் பண்ணிட்டு ஓடின உடனே அவங்க கேட்கிறாங்க, வைகைக்கு யமுனா தீர்த்தணி, ஓ ஹலீமாவே இது உன் பொட்ட கழுதுனா, நீ வரும்போது வந்த பொட்ட கழுதுனா, எங்களுக்கு கடைசியா வந்துகிட்டு நீ நொண்டி கழுத அதுதானா என்று கேட்கிறார்கள். ஆம் அதுதான் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கே புரியவில்லை, எப்படி இதற்கு இவ்வளவு வீரம் வந்தது, அதற்கு உணவு யாரும் கொடுத்து விடவில்லை, அதற்கு யாரும் ஊக்க மருந்து கொடுத்து விடவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையில் தொட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி சொல்வார்கள், இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப் வஜாலனி முபாரக இனமாக்கொண்டு, நான் எங்கு இருந்தாலும் அங்கு பரக்கத் ஒழியும் என்று ஈசாலில் நாம் தன்னை பற்றி சொல்வார்களே. அப்படி யாரால் ஹயூர் ரசூல் ஆகிய கண்மணி நாயம் சல்லாஹ் அவர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு பரக்கத்து சுவரிகிறது என்பதை கண்கூடாக கண்டுகொண்டார்கள். வீட்டிற்கு சென்றார்கள், பெரிய மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. குழந்தைகள் எல்லாம் ஆடு மெய்ப்பதற்காண்டி செல்கிற பொழுது பிள்ளை முகம்மதும் நானும் சேர்கிறேன் என்று சொல்வார்கள். சரி என்று நாங்கள் அனுப்பி வைப்போம். அனுப்பி வைத்தால் எங்க வீட்டு ஆடு புறாவுமே மடு நிரம்பி பாலோடு திரும்பி வரும். சில பேரை பார்த்த உடனே கேட்பாங்க, எப்பா இவன் எந்த கடையில் அரிசி வாங்குறான்னு கேளேன். சில பேரை பார்த்த உடனே நையாண்டியா கேட்கறது பழக்கம், இவன் எந்த கடையில் அரிசி வாங்குறான்னு கேளேன் என்று கேட்போம். அது போன்று எல்லாம் ஹரிமாட்ட சொல்லுவாங்க, ஹரிமா எங்க மேய்க்கிறாங்களோ அங்க போய் மேய்க்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஹலீமா ஆடு எங்கே மேய்கிறதோ அங்கவே மேயுங்கள் என்று சொல்வார்கள். ஹலிமா அம்மா மாடு மேய்கிற இடத்துலதான் எல்லாரும் மேய்ப்பாங்க. ஆனால் ஹலிமா அம்மாவுடைய ஆடு மட்டும் தன் பால் நிரம்பி வரும். இவர்களுடைய ஆடுகள் எல்லாம் வத்தியதாக வரும், அங்கேதான் மேய்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரரோடு அப்துல்லாஹோடு சேர்ந்து மேய்க்கிற இடத்தில் தான் மேய்ப்பார்கள், ஒரே இடத்தில் தான் பிள்ளை சாப்பிடும். ஆனால் ஹலிமா அம்மா அவர்களுடைய மாடு மடு நெறிந்ததை நிறைந்ததை போன்று, ஆட்டின் மடு நிறைந்ததை போன்று அவருடைய ஆட்டின் மடுக்கள் நிறைந்து விடாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது அவர்களுக்கு தெரியாது. புல்லா அதற்கு உணவு பாலை தந்தது, புல்லு பால் தந்ததா அல்லது தண்ணீர் பால் தந்ததா அல்லது அந்த சீதோஷ்ண நிலை பால் தந்தா? இல்லவே இல்லவே. முஹம்மது முபாரக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அங்கு பால் கடந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிய முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹலிமா அம்மா சொல்வார்கள், வலது மார்பகத்தில் தான் பால் குடிப்பார்கள், இடது பக்கத்தில் குடிக்க மாட்டார்கள். ஏனென்றால் மற்ற குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, மற்ற குழந்தைக்கும் மீதம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை பிரியப்படுகிற பெருமானார் வலது பக்க மார்பில் மட்டும்தான் அவர்கள் பால் குடிப்பார்கள். ஆனால் ஆச்சரியமான வளர்ச்சி, ஒரு நாளையிலே ஒரு வாரம் வளரக்கூடிய வளர்ப்பு, ஒரு வாரத்திலே ஒரு மாதம் வளரக்கூடிய வளர்ப்பு, ஒரு மாதத்திலே ஒரு வருஷம் வளரக்கூடிய வளர்ப்பு. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் திடகாத்திரமாக வாழ்வார்கள், வளர்ந்தார்கள். 2 வயது குழந்தையை பார்த்தால் ஒரு பெரிய ஆளை பார்ப்பதை போன்றிருக்கும். கடைசியில் மிக சந்தோஷமாக 2 வருடம் முடிந்தது, எனக்கு கொண்டு போய் ஒப்படைப்பதற்கே மனசில்லை, ஆனால் 2 வருஷத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாக உடன்படிக்கை. அதன்படி நாங்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சென்றோம். சொல்லும் போதே அம்மின் அம்மா திரும்பி தந்துவிட மாட்டார்களா, ஆமின் அம்மா திரும்பி தந்துட மாட்டார்களா என்று நினைத்துத்தான் போனோம். ஆமின் அம்மா பிள்ளையை பார்த்த உடனே சொன்னார்கள், பிள்ளை நல்லா இருக்கிறான் உங்ககிட்ட, ஆனா இங்கே அம்மை நோய் கண்டிருக்கிறது. மக்காவிலே எல்லோருக்கும் வயிற்றுரிய அம்மை நோய் கண்டிருக்கிறது, எனவே பிள்ளைக்கு தொற்று நோய் வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். நீ நல்லா வளர்த்திருக்கிற, 2 வருஷத்துல நல்லா வளர்த்திருக்கிற, இன்னொரு வருஷம் கான்ட்ராக்டை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், எடுத்துக்கொண்டு செல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப ஒப்படைத்து விடுகிறார். ஹலிமா அம்மா சந்தோஷமாக எதிர்பார்த்து சென்றது அதுதானே, முபாரக்கான இந்த பிள்ளை நம்ம வீட்டு போவதா என்று நினைத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து வீட்டிலே வைத்து அவர்கள் வளர்த்துக் கொண்டு வருகிற பொழுது 2-3 மாதங்கள் கழிந்தது. திடீரென்று என்னுடைய மகன் புல்வெளியிலிருந்து ஓடோடி வருகிறான். ஓடோடி வந்தவன் சொல்கிறான், அம்மா அம்மா அந்த குறைசி அண்ணனை 2 பேர் வந்தாங்க, கீழே மல்லாக்க போட்டு எனத்தி அறுக்கிறாங்கம்மா என்று பதறி வந்து சொல்கிறான். பயந்து போயிட்டான். குறைசி அண்ணனை 2 பேர் வந்து கீழே போட்டு அறுக்கிறாங்கம்மா என்று பயந்து வந்து சொன்னார். சொன்ன உடனே வெள்ளிற ஆடை அணிந்தவர்களாக 2 பேர் வந்தார்கள். குறைஷி அண்ணனை கீழே போட்டு மாட்டு அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதறி வந்து சொன்ன உடன் அத்தாவும் அம்மாவும் ஆகிய நாங்கள் 2 பேரும் ஓடணும். ஓடி போய் பார்த்தா ஒருத்தரையும் காணோம், ஆனா பிள்ளை மட்டும் வானத்தை நோக்கி முறைத்துக் கொண்டு நிற்கிறது. பிள்ளை மட்டும் வானத்தை நோக்கி முறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது கேட்டோம், என்ன மாதிரி நடந்துச்சுன்னு கேட்டோம். அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, அழகாக மணி மணியாக சொன்னது, 2 பேர் வந்தார்கள், வெண்ணிறை ஆடை அணிந்திருந்தார்கள், அவர்கள் என்னை கீழே மலக்கப்பட்டு நெஞ்சை கிழித்தார்கள், சட்டை திறந்து பார்த்தால் தைத்ததற்கான அடையாளம் இருந்தது. கணேசத்திற்குரிய பெருமக்களை ஆன்மீக ரீதியில் நடந்த ஒரு சிகிச்சை அல்ல, கையுவை தையலுக்கான அடையாளம் இருந்தது. 2 பேரும் பார்க்கிறார்கள், இதோ இங்கேதான் கிழித்தார்கள் என்று அங்கு தையலுக்கான அடையாளம் இருந்தது. பின்காலத்திலே முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கும். அதற்கான ரலியல்லாஹு அன்ஹு அனஸ்ரலி அல்லாத்தன அவர்கள் அறிவிக்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே தையல் அடையாளத்தை நான் பார்த்தேன், பார்த்திருக்கிறேன். தையல் அடையாளம் வந்தது. 2 பேர் வந்தார்கள், ஏதோ தண்ணீரை கொண்டு வந்து கழுவினார்கள். அதன் பிறகு ஏதோ ஒன்றை அவர்கள் எடுத்தார்கள், விட்டு எரிந்து விட்டு அவர்கள் மீண்டும் மூடி விட்டு சென்று விட்டார்கள். பெற்றவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, என்னமோ தெரியவில்லையே, இந்த பிள்ளையை பாதுகாப்பாக நம்மால் வைக்க முடியுமா முடியாதா என்று பயந்தவர்களாக உடனே அந்த குழந்தையை மக்காவிற்கு திரும்ப எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். 3 மாதம் தான் முடிந்திருந்தது, அதற்குள் மக்காவிற்கு திரும்ப ஒப்படைப்பதற்கான எடுத்துச் சென்றார்கள். அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே 4 தடவைகள் இது போன்ற ஆபரேஷன் நடந்திருப்பதாக ஹதீஸ் ஷரீஃப் சுட்டிக்காட்டுகின்றன. 3வது வயதிலே 1 தடவை, 10வது வயதிலே 1 தடவை, நபித்துவம் பெறுவதற்கு முதல் நாள் 1 தடவை, மேராஜுக்கு செல்வதற்கு முதல் நாள் ஒரு தடவை. ஆக நாலு தடவைகள் இப்படிப்பட்ட ஆபரேஷன் நடந்திருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த முறையில் முதல் ஆபரேஷன் இப்படி நடந்திருந்தது. உடனே குழந்தை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு சென்றார்கள். ஆமினா அம்மா பார்த்துட்டு அதிர்ச்சடைந்தாங்க. என்னம்மா புள்ள மேல ரொம்ப பிரியமா இருந்த, திருப்பி கொண்டு போன அவசரப்பட்ட ஆச்சரியப்பட்ட அவசரப்பட்டு நீ கொண்டு போன, ஏன் திருப்பி கொண்டு வந்துட்ட, ஏமா திருப்பி கொண்டு வந்துட்ட என்பதாக கேட்டார்கள். அப்போது ஆமினம்மா நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். இவர்கள் ஹலீமா அம்மா நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது ஆமினம்மா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி மாலி ஷைத்தானி அலைஹின் சபீல், சத்தியமா சொல்றேன் ஷைத்தானுக்கு என் பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்காது. வல்லாஹி இன்னஹு லகாயினுன் ஹாதாஷான், இந்த மகன் வருங்காலத்தில் ஒரு பெரிய அற்புதமாக வளர இருக்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் பிடிச்சிட்டான், நீ மட்டும் பயப்படாத. ஏதாவது ஒண்ணுனா பேய் பிடிச்சிருக்கேன் நம்ம நினைப்போம், ஏதாவது ஒண்ணுனா உடனே பேய் பிடிச்சிருச்சு அப்படித்தான் நம்ம நினைப்போம். எனவே அந்த முறையில ஹலீமா அம்மா பேய் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறாங்க. இல்லை, பேய் என் பிள்ளையை தொடாது, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று ஆமினா அம்மா தான் முன்காலத்தில் நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஹலீமா அம்மா சொல்றாங்க, ஆமாம்மா எனக்கும் தெரியும் இந்த பிள்ளையை பற்றி. நான் ஒரு நாள் வெயில நடு பகல்ல நான் வெளியில போறேன், இந்த பிள்ளையும் அவங்க அக்காவும் சேர்ந்து விளையாடிக்கிறாங்க, வெயில்ல கடுமையான வெயில்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்று தன் பிள்ளையை சொல்கிறார்கள். முகம்மதும் அக்காவும் சேர்ந்து விளையாடிக்கிறாங்க, கடுமையான வெயில்ல விளையாடிட்டு இருக்காங்க. நான் சத்தம் மட்டும், கடுமையான வெயில்ல உட்கார்ந்து விளையாடுறீங்க, அது அரபகத்து வெயிலை பற்றி தெரிய வேண்டியதில்லை, கொடுமையான வெயில்ல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டீங்களேன்னு நான் சொன்னேன். அப்பதான் என் புள்ள சிரிச்சுக்கிட்டு சொல்லுது, அம்மா உனக்கு செய்ய தெரியாதா, நம்ம அண்ணன் மேல வெயிலே அடிக்காது, நம்ம அண்ணன் எங்க இருந்தா மேகம் வந்து கொடை பிடிக்கும், அந்த இணலுக்குள்ள நாங்களும் புகுந்துக்குருவோம், உனக்கு தெரியாதா, எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் அங்கு மேகம் கொடை பிடிக்கும், அந்த மிளகுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிக்கிறோம், வெயில ஒழிச்சியாதுமா என்பதாக என் சகோதரி என் மகள் சொன்னாள். ஆமினா அம்மா பதில் சொல்றாங்க, எனவே இந்த பிள்ளை முபாரக்கான பிள்ளைதான், இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று திரும்ப ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிது நேரம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அறிவிக்கை எதற்கு? சிலர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது ஷைத்தான் எடுத்து எறிவதற்காக நீ அல்லாஹ் இப்படி செய்தான் என்று, ஷைத்தானுடைய பாகத்தை எடுத்தெறிவதற்காக நீ இப்படி செய்தான் என்று, அது தவறான வியாக்கியானம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை அவர்களை விட்டு எடுப்பதற்காக வேண்டி அந்த ஆபரேஷன் செய்யப்படவில்லை. ஷைத்தானை வைத்துக் கொண்டே போரிட்டு வெல்வதுதான் திறமையை தவிர, ஷைத்தானை எடுத்தெறிந்து விட்டு ஷைத்தானை வெல்வது எப்படி பெருமையா இருக்க முடியும்? ஷைத்தானை வைத்துக் கொண்டே போரிட்டு வெல்வதுதான் சிறப்பு. பெருமானாரிடத்திலிருந்து ஷைத்தானை என்று எடுத்து எறியப்படவில்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நண்பர்கள் கேட்பார்கள், யார சொல்லல்லா ஒவ்வொருவருக்கும் ஷைத்தான் இருக்கிறான், உங்களுக்கும் இருக்கிறானா? எனக்கும் இருக்கிறான், என்றாலும் என்னுடைய ஷைத்தான் இஸ்லாமாகிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்வி அடைந்து நல்லதை தோல்வி ரவி ஏற முடியாத அளவுக்கு இஸ்லாமாயிட்டான், இருக்கிறான், அவனை நான் கட்டி மேய்ச்சிட்டேன், அதுதான் தரம். எடுத்து எழுந்துடுவதல்ல, எடுத்து எழுந்துடுவதற்காக வேண்டி இந்த ஆபரேஷன் நடக்கவும் இல்லை. ஒரு சமயத்தில் பெருமானா செல்லா இருந்தாங்க, தொடர்ந்துகிட்டு இருந்தேன், சரியான ரிவாயிட்டான், திடீர்னு ஷைத்தான் முன்னால குழப்ப பிடிச்சான், அப்படி ஒரு தொண்டை பிடிச்சி ஒரு புடி பிடிச்சனா நாக்கு வெளியில் தள்ளி இருக்கு, ஈரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்லாம் அந்த தூளை கட்டி போட்டுருவோம், காலையில நீங்க வந்து வேடிக்கை பார்ப்பீங்க, ராத்திரி தொழுதுட்டு இருக்கும் போது விஷயத்தை நடந்துச்சு, காலையில் நீங்கன்னா வந்து வேடிக்கை பார்க்கலாம், மதினா உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஷைத்தானை பார்க்கலாமே என்று கட்டிப்பட நான் நினைச்சேன், திடீர்னு எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா நினைவு வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருந்தாங்க, யா அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஆட்சி எனக்கு தான் கேட்டிருக்கிறாங்க, யாருக்குமே கொடுக்காத ஆட்சி, ஜின்னுகளையும் மனிதர்களையும் ஆளுவீசுகின்ற பறவைகளையும் விலங்கினங்களையும் ஆளுவீசுகின்ற இந்த ஆற்றல் எனக்கு மட்டும் தான் என்று கேட்டிருந்தார்கள். அந்த துவா நினைப்பு வந்துச்சு, சுலைமானுக்கு மகிழ்ச்சி அடைந்து போகட்டும், நம்ம வந்து அதுல வேலையை காட்டவானான்னு விட்டுட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு அறிவு. எனவே ஷைத்தானை பெருமானாரால் அடக்க முடியாது என்பதல்ல, அவர்களை அடக்க முடியும், முடியும், அல்லாஹ் அவர்களுக்கு அத்தகைய திறமை கொடுத்து விட்டான், ஷைத்தானை அவருடைய எங்கிலிருந்து எடுத்து தெரியவில்லை. பின் எதற்காக என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலை பெறுவதற்காக, அவருடைய கண்களுக்கு, அவருடைய காதுக்கு, அவருடைய உள்ளத்துக்கு, அவருடைய அறிவுக்கு, அவருடைய உடம்புக்கு பெரும் வலுவை கொடுப்பதற்காக வேண்டி எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா பவர், அதுதான் அன்று இரவிலே ஆபரேஷன் மூலமாக இணைக்கப்பட்டது தவிர சைத்தானை கிள்ளி எறிவதற்கு என்று யாராவது விளக்கம் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எக்ஸ்ட்ரா பவர். ஏன் எக்ஸ்ட்ரா பவர் ஆமீன் அம்மா வயதுக்கு வர்றதுக்கு முன்னாலே செஞ்சிருக்கலாமே அல்லன்னா ஆமீன் அம்மா வயிறு தாங்காது. எக்ஸ்ட்ரா பவரோடு அந்த புள்ள பிறந்திருக்கிற ஆமீன் அம்மா வயிறு தாங்காது. அதனால சராசரி குழந்தையாக வெளியெடுத்து விட்டு எக்ஸ்ட்ரா பவரை எல்லாம் பொறுத்துகிறான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் நம் கண்களை போன்றதல்ல, பெருமானாருடைய காதுகள் நம் காதுகளை போன்றல்ல, பெருமானாருடைய அறிவு நம்முடைய அறிவை போன்றல்ல, பெருமானாருடைய இதயம் நம்முடைய இதயத்தை போன்றல்ல. சொல்லிவிடலாம் அவரும் நாமும் மனிதர் தான் என்று, மனிதர் தான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நம்முடைய கண்களை அவருடைய கண்களை போது நம் கண்களுக்கு பவர் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எக்ஸ்ட்ரா பவரை பொருத்துவதற்காக வேண்டிய அத்தகைய சீர்கை செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும், பெருமானாருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான் என்றால் அவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எவ்வளவு பெரிய அறிவோ குர்ஆனே சொல்லும், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முதஃபத்தியா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த குர்ஆனை ஒரு பாறையில் நாம் இறக்கியிருந்தால் பாறை தாங்காது, வெடித்து செதறிவிடும். பாறை தாங்காது, வெடித்து செதறிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய பெரியார்களே ஒருவர் நாதஸ்வர வித்வான் இருந்தார். நாதஸ்வர வித்வான், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், உங்களுடைய பாட்டினுடைய சக்தி என்ன, உங்களுடைய பாட்டினுடைய சக்தி என்ன? அவர் முன்னால் ஒரு டம்ளர்ல தண்ணியை வைத்துக் கொண்டு நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்தோட தண்ணி டம்ளர் வெடித்துச்சது. நாதஸ்வரம் வாசிக்க 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 அங்கு உள்ள எல்லாமே உணர்ச்சி பூர்வமாகி கண்ணாடி டம்ளர் வெடித்து சிறியதாக பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று குர்ஆனை தாங்க வேண்டும் ஆனால் கல்ப முகம்மதிக்குத்தான் முடியுமே தவிர பாறைக்கு கூட சக்தி கிடையாது. அவ்வளவு ஏன் நாம் இங்க இருக்கிறோமே, நமக்கு எவ்வளவு சக்தி? ஒரு மணி நேரம் தான் பயானை கேட்கலாம். எவ்வளவு சிறப்பான பயானாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் கேட்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினா மூளை ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும், தலை ஒரு மாதிரி கிறங்கா. மனிதனுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? ஒரு மணி நேரம் தான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல திங்க் பண்ற ஏதாவது செய்தியை சிந்திக்கணும்னா 10 நிமிஷம் தான் சிந்திக்க முடியும். அதுக்கு மேல நம்மால் சிந்திக்க முடியாது, ஒரு மாதிரி ஆகும். பார்த்திருக்கிறோமா? அறிவுபூர்வமாக ரொம்பவும் ஆழ்ந்து நாம் சிந்திப்பதாக இருந்தால் மூளை ஒரு மாதிரியா சுத்த ஆரம்பித்து விடும். நாம் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. அது மட்டுமல்ல, அறிவை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மனுஷனுடைய உடம்ப டாக்டர்கள் கூறு போட்டுக்கிட்டாங்க. கண்ணுக்கு ஒரு ஆளு, காதுக்கு ஒரு ஆளு, மூக்குக்கு ஒரு ஆளு, நரம்புக்கு ஒரு ஆளு, எலும்புக்கு ஒரு ஆளு, தோலுக்கு ஒரு ஆளு. ஏன்னா எல்லா மருத்துவத்தையும் சேர்த்து மனுஷனால படிக்க முடியாது, முடியாது. ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னத்தான் அவன் பிடிக்க முடியும். ஏன்னா அவன் அறிவுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி. ஒரு துறையைத்தான் அவனால் பிடிக்க முடியும், ரெண்டு இதை அவனால் படிக்க முடியாது, கெப்பாசிட்டி கிடையாது. கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான். சில பேர் அப்படி சுத்துறான் உலகத்துல. கொஞ்சம் கூடுதலான செய்திகளை, கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கூடுதலா, அதனால பிள்ளைகளை சொல்லுவாங்க, கொஞ்சம் இடையில ரெஸ்ட் விடுங்கம்மா, எப்ப பார்த்தாலும் படிப்பு 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 படிப்புன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. படிப்பு படிப்புன்னு தான் திங்க் பண்ணா முடிஞ்சு. ஆனால் அஞ்ஞான பெருமக்களே, 7 கடல்களை மையாக்கினாலும் எல்லா மரங்களையும் எழுதுகோலாக்கினாலும் தீர்ந்து விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை சுமக்க வேண்டுமையானால் அந்த கல்வி எவ்வளவு வலுவுள்ள கல்வாக இருக்க வேண்டும், பாறை தோட்டூடாகிவிடும். அப்படிப்பட்ட அந்த செய்தியை தாங்குவதற்கு கல்வ முகம்மதிக்கு தான் சக்தி இருக்கிறது. அவருடைய அறிவு விசாலமானது. அதற்கு அந்த எக்ஸ்ட்ரா பவரை பொறுத்துகிற காட்சி தான் இந்த ஆபரேஷனாக நடந்ததை தவிர சைத்தானை விடுத்து எழிவதற்காக அல்ல. பெருமானாருடைய அறிவு தொழில் வல்ல வலீன வல்லாசிரி முன்வாழ்ந்த அனைத்து கருத்துக்களும் பின் வரவிருக்கின்ற அனைத்து கண்டுபிடிப்புகளும் யார் எப்படி கண்டுபிடிப்பார் எல்லாம் எனக்கு தெரியும். தெரியும் என்று சொன்னதோடு நிற்கவில்லை, சஹாபாக்களை அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு நாள் சொன்னார்கள், ஹதீஸர்களே காணப்படுகிறது. வஜ்ரு தொழுதுடனே பெருமானார் விளக்க ஆரம்பித்தார்கள். லொஹரானது, லொஹருக்கு பிறகு விளக்க ஆரம்பித்தார்கள். அசரானது, அசருக்கு பிறகு விளக்க ஆரம்பித்தார்கள். மகரிபானது, இஷாவானது, செய்திகள் உலகத்தில் நடக்க வேண்டிய அனைத்தையும் சொன்னார். மறந்தவங்க மறந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்ம் என்பது அவ்வளோ நம்மளா இருந்தா கொஞ்சத்தை போட்டாலேயே லூசாயி. அவர்களுடைய பொன்மொழியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்க பொன்மொழி உதிர்த்த அளவுக்கு உலகத்தில் யாராவது பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார்களா? வள்ளுவர் உதிர்த்திருக்கிறார், அவர் ஷேக்ஸ்பியர் உதிர்த்திருக்கிறார், எல்லாத்தையும் எடுத்துங்க. டோட்டலியாக ரசூலுல்லாஹ் சொன்ன அளவு பொன்மொழிகளை சொன்ன அறிஞன் எவனாவது இருக்கிறானா? குர்ஆனாவது 6666 வசனங்கள் தாங்க, ஆனா ஹதீஸ் எத்தனை தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல எவ்வளவு. இமாம் புகாரி நான் 700,000 ஹதீஸ்களை மரணம் செய்து அதுல இருந்து எடுத்திருக்கிறேன். 700,000 ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, அபூதாவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்ச லட்சமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு பொன்மொழிகளை சொல்ல வேண்டும்? ஆனால் அந்த அறிவு மிகப்பெரிய சக்தி முட்டாளி வார்த்தை நடத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்ல, அவருடைய அறிவு மட்டுமல்ல, அவருடைய கண், கண் இருக்கிறதே அதுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா பவர் தெரியுமா? ஹதீஸ்ரீவிலே புகாரில வருகிறது, கான யரா பில் லைலி ஃபில் துல்மதி கமா யரா பின் நஹாரி ஃபில் லௌவி, இரவில் பகலில் பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள். இரவிலே பகலில் நடப்பதை போன்று பெருமானார் நடப்பார்கள். அந்த கண்ணு இரவில தான் தெரியும், பகலிலையும் தெரியும், இரவிலையும் தெரியும். அது மட்டுமல்ல, முன்னால் இருந்தால் பின்னால் உள்ள தெரியும். நம்ம சொல்லிக்கிற நானும் மனிதர், அவரும் மனிதர் தான். ஆனால் அந்த கண்ணுக்கு இருக்கிற முன்னால் உள்ள பவர் பின்னால் உள்ளதற்கும் தெரியும். நண்பர்கள் பார்த்துவார்கள், எனக்கு பின்னால் நின்று நீங்கள் தொழுவதாக இருந்தால் ஜாக்கிரதையாக தொழுங்கள். நீங்கள் பக்தியோடு இருப்பதும் நீங்கள் செய்கிற கீழ்த்திஷங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் முன்னால் பார்ப்பதாக நினைக்காதீர்கள், என் பின்னால் நடப்பதையும் தெரிவேன் என்று சொல்லல்லாஹ் சொல்கிறார்கள். பெருமானாருடைய கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அன்று புகுத்தப்பட்டிருக்கிறது. முன்னால் உள்ளதையும் பார்க்கும், பின்னால் உள்ளதையும் பார்க்கும், பகலிலும் பார்க்கும், இரவிலும் பார்க்கும். புகாரில் ஒரு ஹதீஸ் வந்திருப்பதை நான் பார்க்கலாம். தொழுது முடிந்தது. நண்பர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பார்த்தார்கள், இன்னைக்கு ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா வார்த்தை சொன்னார், அந்த ஆள் யார்? எக்ஸ்ட்ரா வார்த்தை சொன்னார், அந்த ஆள் யார்? எல்லாம் பத்து பகன் முடிக்கிறாங்க, யாருமே சொல்லல. சொன்ன ஆளும் நீங்க நம்ம தப்புல மாட்டிக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோம் சொல்லி அவரும் சொல்ல மாட்டேங்கிறார். உடனே சொன்னார்கள், அந்த ஆள் ஒண்ணு தப்பு பண்ணிடல, அதனால தைரியமா சொல்லலாம், அந்த ஆள் தப்பு பண்ணிடல, தைரியமா சொல்லலாம் என்றார்கள். உடனே அவர் எழுந்திருக்கார். என்ன சொன்னீங்க? யார சொல்லலாம், ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்ற பழக்கம். சமயம்லாம் அவளுக்கு நம்ம ஏதாவது சொன்ன ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்றது பழக்கம். எனக்கு என்னவோ அன்னைக்கு தோணுச்சு, ரப்பனா லக்கல் தையீபன் ஃபீ என்று சேர்த்து சொல், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீ என்று சேர்த்து சொன்னீங்க. பெருமானார் சொல்லி தராதது ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்தோம் ரப்பனா லக்கல் ஹம்து, அவ்வளவுதான். ஆனால் அவரை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறார், சொன்னேன் என்று சொன்னார். ஒன்றும் இல்லை, 32 மலக்குகள் அதை போட்டி போட்டி கொண்டு தூக்கி கொண்டு செல்வதை நான் பார்த்தேன், அதற்காக நம்பி கேட்டேன் என்று சொல்லலாம் சொன்னார். இங்க நான் எதற்கு சொல்லினால், முன்னால் இருப்பவர்களுக்கு பின்னாளுடைய ருகுவும் தெரிகிறது, குஷுவும் தெரிகிறது, யாருக்கும் தெரியாமல் அவர் சொன்னதும் தெரிகிறது. அடுத்த பின்னால் நிற்கிறவங்க எப்படியா தப்பு பண்ணுவாங்களா? நம்மெல்லாம் இப்படி முறிக்கிறோம், சட்டை அப்படி தூடுறோம், அதை செய்யறோம், இமாமுக்கு ஒண்ணும் தெரியாது. ரசுல்லா பின்னா அல்லா நமக்கு ஒரு வாய்ப்பு தரல, ரசுல்லா பின்னால் நின்றா இந்த விளையாட்டுலாம் முடியுமா? பொழுது முடிச்ச உடனே வந்து என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா, சாப்பாடு அதிகமா போச்சோ கேட்டுருவாங்க, அப்படியே குஷி உருவாக்கும். எனக்கு சொல்றேன், ஆனால் நாமும் மனிதர்தான், அவர்களும் மனிதர்தான். ஆனால் அந்த கண்ணுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு உண்டா? அந்த கல்புக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு உண்டா? அன்பான பெருமக்களே, சஹீஹ் புகாரி மாமா ஆயிஷா இருந்து அவர்களுடைய நிர்வாகிக்கிற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட குறித்து யார சொல்ல, அத்தனாம கபதாய் ஊக்கில வித்ரு தொழாம தூங்குறீங்களேன்னு கேட்டேன். வித்ரு தொழாம தூங்குறீங்களேன்னு நான் கேட்டேன். வித்ரு தொழுவில் தொழாம தூங்குறீங்களே, ஆயிஷா நாயகன்னா ரசூலுல்லாஹ் இடத்துல கொஞ்சம் பிரியமா இருந்த காரணத்தினால சில கேள்விகளை கேட்டு பதில வாங்குவாங்க. நம்ம எல்லாம் சாதாரண மக்கள்லாம் பயப்படுவோம். வித்ரு தொழாம தூங்குறீங்களே ஆயிஷா, இன்ன ஐ நெய்ய தனாமானி வலாயனாமு கல்வி என் கண்ணுதான் தூங்கும், எதையும் தூங்காது.
பெருமானால் செல்லதாரத்திலும் கண்ணுதான் தூங்கும், எதையும் தூங்காது. என்ன நடந்தாலும் அனைத்தையும் இதையும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கும்,
கண்ணுதான் தூங்கும். யாருக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது? நம்ம புரட்ட விட்டோம்னா உலகமே இருந்தாலும் நமக்கு தெரியறதில்லை
இல்லையா? பெருமானால் செல்லலா ஹதீஸ் புகாரில வர்ற ஹதீஸ், தனாமு இன்ன ஐனைய தனாமானி வலாயனாமு கல்வி.
கணேந்திரக்குரிய பெருமக்களே, அதை போன்று காது, காதுனுடைய ஆற்றல். ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு காட்டு வழியாக செல்கிறார்கள், திடீரென்று அவருடைய குதிரை கீழே தள்ளிவிடுகிறது. என்னவென்று பார்த்தபொழுது சொன்னார்கள், உள்ளே ரெண்டு பேரும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கபரை தோண்டல, தோண்டி பார்க்கல, கபரை தோண்டல, தோண்டி பார்க்கல. சொல்லுகிறார்கள், உள்ளே ரெண்டு பேரும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
அங்க அடிக்கிற அடி என் காதல விழுது, மண்ணுக்குள்ள அடிக்கிற அடி என் காதல் விழுது. சல்லல்லாஹு சொன்னார்கள், அங்கு அடிக்கிற அடி கடுமையா இருக்குது. எனவே அந்த ரெண்டு பேரும் அதாபுசியப்பட்டிருந்தார்கள்.
அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், நீ மன்னிப்பு கொடுக்க சொன்னேன், அல்லாஹ் தஆலா ரெண்டு மட்டையை எடுத்து ரெண்டு பக்கம் நட்ட சொன்னான், அதுவரை மன்னிப்பதாக வாக்களித்தான் என்பதாக பெருமானா சொல்லலாளுக்கும் சொல்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபின் எல்லா ஹதீஸ்களையும் வருகிறது.
என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் நான் காதில் வாங்குவதைப் போன்று நீங்கள் காதில் வாங்கினார், நான் காதில் இந்த செய்தியை வாங்குவதைப் போன்று சத்தம் எனக்கு கேட்பதைப் போன்று நீங்களும் கேட்டீர்களே, ஆனால் எந்த மையத்தையும் புதைக்க மாட்டீர்கள், பயந்து போய் தூரத்திலே போட்டுட்டு ஓடி வந்துருவீங்க. அங்க என்ன தெரிஞ்சு பெருமானார் காதிலே விழுகிறது, நம்முடைய காதை போன்று அல்ல. இதுக்கே சவுட்டு கருவி வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம பேசுறோம், அவங்களுக்கு அவங்க மனுஷன்.
அவருடைய காது அற்புதமான காது, அவர்களுடைய உடல் வலிமை.
அது நீண்ட ஹதீஸ்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆள் வந்தார், மல்யுத்த வீரர் ருக்கானா, மல்யுத்த வீரர் ருக்கானா சுல்லாய் செல்லதாரத்தில் வந்தார். வந்தவர் சொன்னாரு, தா முகமதே என்னை வீழ்த்திட்டா நான் இஸ்லாம் ஆயிரும். சவால், என்ன வீழ்த்திட்டா இஸ்லாம் ஆயிரும். சுல்லாய் செல்லதாரத்தில் சவால் விட்டார். கண்மணி நாயகம் செல்லதாரத்தில் முதல் ரவுண்ட்லேயே ஆளை தனித்தார். ஒன்ஸ் போர் இன்னொரு தடவை அந்த ஆள் சொல்றாரு, விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை.
ஒன்ஸ் மோர் இன்னொரு தடவை என்று சொல்றார். மறு தடவையும் ஒரே முதல் ரவுண்டிலே சும்மா மத்தவங்க மாதிரி பாட்டா காட்டிக்கிட்டு ஒரே ரவுண்டிலே, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ருக்கானா சொன்னார் என்ற வரலாற்று. கணியத்திற்குரியவர்களே, அவருடைய பேச்சு வன்மை, இதுவரை ஒரு வார்த்தையை கூட நான் தவறாக உபயோகித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. இதோ நான் மைக்கில் பேசும்போது கேட்டு பார்த்தா தான் தெரியும் எத்தனை வியாசியை நான் தப்பா உபயோகிச்சிருக்கேன்.
ஒவ்வொரு நாளும் பல தப்பு பண்றேன், அது எனக்கு நல்லா தெரியும். கேட்டு பார்க்கிறேன் என்றத்தையும் தமிழிலே தவற விட்டிருக்கிறேன். ராணாவுக்கு டானா சொல்லியிருக்க ஏதாவது இருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அயாம் சாரி சொல்ல வேண்டிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை உபயோகிக்கவில்லை. சொல்வார்கள், வார்த்தைகளில் அர்த்த புச்சு உள்ள வார்த்தையை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு சமயத்தில் அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சதான் ஹுதைபியா உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டதாக சொன்னார்கள், மக்காவுக்கு நம் நிம்மதியா போய் தவாப் செஞ்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வர்றது மாதிரி நான் கனவு கண்டேன். கனவைத்தான் சொன்னாங்க. உடனே யார சொல்ல அப்படின்னா, கிளம்புங்க. கனவு கண்டதாக சொன்ன இல்ல, கிளம்புங்க. 1500 பேர் கிளம்பிட்டான். உடனே புறப்பட்டு அவங்க படுற அவசரத்துல ரசூலுல்லாஹ் சரி பரவாயில்ல என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னு கூட சொல்லி போயாச்சு. அங்க போய் பார்த்தா ஹுதைபியா உடன்படிக்க அவன் வானத்துக்கு நிக்கிறான் சண்டை போடுறது, உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் திரும்பிடுவான்னு சொல்றாங்க. திரும்பிடுவோம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பொசுக்குன்னு போயிடுச்சு. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே அப்படி போய் சோந்து போச்சு. அப்ப ஹசரத் உமர் வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யார சொல்லலாம், நீங்க தானே சொன்னீங்க நிம்மதியா போய் தவாஃப் செய்வோம், நிம்மதியா மொட்டை அடிச்சு வருவோம், நீ கனவு கண்டதா, நீங்க தானே சொன்னீங்க. பெருமானாரி ஒரு கிடுக்கு குடி போட்டு குடிச்சா, நீங்க தானே சொன்னீங்க. சொல்லா சொல்றாங்க, நான் சொன்னேனா, ஆனால் இந்த வருஷம் என்று நான் சொன்னேனா, அலியாமினாகாதா இந்த வருடம் என்று சொன்னேனா, நான் சொல்றதுக்குள்ள என்னை விடாம கலப்பிட்டு வந்தீங்க. இப்போ
Audio was downloaded from TamilIslamicMedia.com.